அன்பர்களே, அருள் தந்தை ஆரேக்கியசாமி டெல்லி வித்யஜோதி இயேசு சபை இறையியல் கல்லூரியில் கடந்த 30 ஆண்டுகளாக அறநெறி இறையியல் பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார். இயேசு சபை அருள் தந்தையாகிய இவர் வித்யஜோதி என்ற இறையியல் இதழின் ஆசிரியர். வணக்கம் தந்தை ஆரேக்கியசாமி. வத்திக்கான் வானொலிக்கு தாங்கள் புதிதல்ல, உங்களை பல முறை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். வாழ்த்துக்கள்.
நன்றி.
பொதுவா நன்னெறி என்று எதை சொல்லுகின்றோம்?
நன்னெறி என்பது அடிப்படையான மனித மதிப்பீடுகளை மையமாக வைத்து அதனால் ஏற்படும் கடமைகளை செம்மையாக நிறைவேற்றி வாழும் முறைதான் நன்னெறி. நன்னெறி என்பதை இன்னொரு வேறொரு சொற்றொடராலும் குறிப்பிடலாம், அதாவது அறநெறி வாழ்வு. அறநெறி என்பது ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய மொராலிட்டி என்பதனுடைய பொருளாகும். ஆகவே அடிப்படையான மதிப்பீடுகள், முதல் மதிப்பீடு என்ன என்று கேள்வி கேட்கலாம். முதல் மதிப்பீடு வந்து மனித மாண்பு அல்லது மனித மாண்பு தரம் என்று சொல்வார்கள். இறைவன் நம்மை ஒவ்வொரு மனிதரையும் தன்னுடைய சாயலில் படைத்திருக்கிறார். அதுவே நம்முடைய மனித தரத்திற்கு இறையில் கண்ணோட்டத்தில் அடிப்படையானது. அந்த முதல் மதிப்பீடை வைத்து மற்ற மதிப்பீடுகளும் அதிலிருந்து வெளிவருகின்றன. ஒன்று, மனித வாழ்வு, மனித உயிர். மனித உயிர் என்பது அந்த மனித தரத்தினுடைய தரத்தையும் பெற்றிருக்கிறது. ஆகவே மனித உயிரை ஒரு பொருளாக நடத்த முடியாது. எவ்வாறு ஒரு மனிதரை மனிதராக நடத்துகின்றோமோ அதுபோல மனித வாழ்வையும் மதிக்க வேண்டும்.
தந்தை ஆரேக்கியசாமி, அழகாக சொன்னீர்கள். அறநெறி என்றால் மனித மாண்பு, மனித உயிர், மனித வாழ்வை காப்பாற்றுவது என்பது. இன்று நாம் பரவலாக பார்க்கும் பொழுது இந்தியாவில், இலங்கையில், இன்னும் உலகில் பல நாடுகளில், ஈராக், ஆப்பிரிக்காவின் சில பகுதிகள், மனித உயிர் துச்சமென கருதப்படுகின்றது, மனித மாண்பு மீறப்படுகின்றது.
உண்மையிலேயே எங்கு மனித மாண்பு தூக்கி எறியப்படுகின்றதோ அங்கே மனித உயிரும் தூக்கி எறியப்படுகிறது. அறநெறி கண்ணோட்டத்தில் அதை நம்ம என்ன சொல்வோம் என்றால், மனிதரை ஒரு பொருளாக, பொருளை பயன்படுத்தி வேண்டா விழுந்து தள்ளி வைத்து விடுவோம். மனித பிறவியை அவ்வாறு நடத்தினோம் என்றால் அது பொருளாக இருக்கின்றோம், அதுவே மனிதத்தை அழிப்பதாகும். ஆகவே மனிதத்தை அழிப்பதும் மனித உயிரையும் அழிக்கின்றது. இந்நிலை மனிதரையும் மனித உயிரையும் துச்சமாக கருதி, பொருளாக கருதி நடக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் உலகத்திலே இன்று வளர்ந்து கொண்டு வருகிறது. குறிப்பாக எங்கெங்கு வன்முறையே தங்களுடைய ஆயுதமாக பயன்படுத்தி எங்களுக்கு விடுதலை கொண்டு வருவோம் என்று சொல்லக்கூடிய கருத்தியல் கூட்டங்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆகவே எங்கெங்கு வன்முறை பயன்படுத்தப்பட்டு மனித தன்மத்தை அழிக்கிறது, மனித உயிரையும் அழிப்பது மிக அவலமான நிலை. நம்முடைய மனித கலாச்சாரமே அழியும் நிலையாக இருக்கிறது. மனித பண்பாடுனுடைய ஒரு அடிப்படையானது ஒவ்வொரு மனிதரும் தங்களுக்கே உரிய, யாரும் தராத, இறைவன் தந்த தரத்தை கொண்டவர்கள். அதை யாரும் வெளியிருந்து கொடுத்ததில்லை. அது இயல்பாகவே நாம் மனிதராக படைக்கப்படும் பொழுது தரத்தோடு பிறக்கிறோம், தரத்தோடு வருகிறோம். அந்த தரத்திலே நாம் முழு வாழ்வையும் நிறைவாழ்வையும் காண அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே அதை மறுத்து, அதோடு வரக்கூடிய அடிப்படையான மனித உரிமைகளையும் மறுத்து உலகிலே பலவிதமான கருத்தியல்கள், முக்கியம் வன்முறையை ஒரு கருத்தியலாக வைத்து போராடக்கூடிய கூட்டங்களும் அதிகமாகிவிட்டன. அவைகளிலே மிகவும் குருட்டாட்டங்களும் நிறைந்திருக்கின்றன. இந்த வகையிலே இது ஒரு மிகவும் அவல நிலை. இது மாற வேண்டும் என்றுதான் நாம் உண்மையிலே போராடுகிறோம். திருச்சபையினுடைய சமுதாய போதனை என்று சொல்கின்றோமே, அதனுடைய அடிப்படையான ஒரு கருத்து இதுதான். ஒவ்வொரு மனிதரும் தனக்கே உரிய மனித தரத்தை கொண்டிருக்கின்றார்கள். அந்த மனித தரம் வெளியிருந்தோ ஒரு சமுதாயமோ, ஒரு கலாச்சாரமோ, ஒரு அதிகாரமோ கொடுத்ததில்லை. நாம் மனிதர் என்ற முறையில் நமக்கு இயல்பாகவே இறைவன் தந்த அந்த உரிமை, அந்த தரத்தை யாரும் பறிக்க முடியாது. ஆனால் அதை துச்சமாக கருதலாம். ஆனால் என்னை ஒருவர் ரொம்ப இழிவாக நடத்தினாலும் என்னுடைய மனதை தரம் மறையாது, அது எப்பொழுது என்னோடு தான் இருக்கும். இவன் பெரிய குற்றவாளி கூட, மோசமான குற்றங்களை, அநியாயமான குற்றங்களை செய்தவரும் அந்த செய்ததுனால அவருடைய தரம் குறையவில்லை. ஆனால் அது பொறுப்பு ஏற்க வேண்டும். அது குற்றம், அந்த குற்றத்துக்கு அவர் உண்மையிலேயே கணக்கு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறோம்.
இப்போ நீங்க குற்றவாளி என்று சொன்னவுடன் மரண தண்டனை கைதிகளை பற்றி நினைவு வருகின்றது. இந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதை பற்றிய தங்களது கருத்து என்ன? என திருச்சபை மனித உயிரை காக்கின்றது, மனித உயிர் காப்பதற்காக போராடுகின்றது.
இன்றைய திருச்சிமண்டிய சமுதாய போதனையில் ஒரு புதிய ஒரு எழுச்சி உண்டாயிருக்கிறது. மரண தண்டனை என்ற நியதியை நீக்குவது. குற்றம் செய்தவர்கள் தங்களுடைய குற்றங்களுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டும். பொறுப்பில்லாமல் குற்றத்தை நாம் தள்ளிவிட முடியாது. அதற்கு அவர்கள் பொறுப்பு ஏற்று அவர்களும் மாற வேண்டும், புது மனிதர்களாக வேண்டும் என்ற கருத்திலே பார்க்கும் பொழுது, ஒருவர் கொலை செய்ததற்கு கொலை தண்டனை கொடுத்தோம் என்றால் அதனால் யாருக்கும் பயனில்லை. உதாரணமாக சொல்லுகிறேன், ஒருவன் 10 உயிர்களை கொன்றிருக்கிறான், அதற்கு மரணம் கொடுத்து உயிர் ஒரு உயிரைத்தான் எடுக்கிறோம், இன்னும் 9 உயிர்களுக்கு என்ன தண்டனை? அந்த உயிர் போனதுனாலே துன்பப்படுகிற அது குடும்பத்தினர் இருக்கிறார்களே, இவனுடைய உயிர் எடுத்ததுனால் அவளுக்கு என்ன பயன்? ஒன்றுமில்லை. மாறாக அந்த மனிதனும் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து பொறுப்பேற்று மன்னிப்பு பெற்று புதிய மனிதனாக மாற வேண்டும், அவே சமுதாயத்தில் உண்டாக வேண்டும் என்றுதான் நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசம், விசுவாசத்தினுடைய கண்ணோட்டம். ஆகவேதான் ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்லுகிறேன், பிலிப்பின் என்ற நாட்டிலே சமீபத்திலே மரண தண்டனை சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டு நீக்கப்பட்டு விட்டது. அச்சமயத்தில் பிலிப்பின் நாட்டு ஆயர்கள் ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள். அந்த கடிதத்தினுடைய தலைப்பு இவ்வாறு: தண்டிக்கும் மரண தண்டனையில் இருந்து குணமாக்கி நிறைவு தரும் முறை என்று அவர்கள் அதற்கு தலைப்பு கொடுத்திருந்தார்கள். ஆங்கிலத்தில் அழகாக சொல்கிறார்கள், ஜஸ்டிஸ் தட் டிஸ்ட்ராய்ஸ் டு ஜஸ்டிஸ் தட் ஹீல்ஸ் என்று. அதாவது நியாயத்துக்காக ஒருவருக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள், மரணத்தை தந்து வரக்கூடிய அந்த நியாயத்திலிருந்து அந்த குற்றம் செய்தவர் மாறி புது மனிதராக வேண்டும் என்ற அந்த புதிய நீதிக்கு மாறுதல் என்று அவர்கள் தலைப்பு கொடுத்தார்கள். அது நல்ல கருத்து, அதுதான் திருச்செமுடைய ஒரு கண்ணோட்டம். அதற்காக அது பாடுபடுகிறது, அந்த கருத்தை பரப்பும் முயற்சி செய்கிறது.
உயிர்கள் தாயின் கருவிலேயே கொல்லப்படுகின்றன, இதுவும் நமது திருச்சபை சட்டத்திற்கு புறம்பானது. இதே இந்தியாவில் இன்னும் பல நாடுகளில் பல இடங்களில் நிறைவேற்றப்படுது. இதை பற்றி தங்களுடைய கருத்து.
உண்மையிலேயே நம்முடைய திருச்சபையினுடைய ஒரு முக்கியமான மதிப்பீடு கண்ணோட்டம் அடிப்படையானது என்றால், மனித உயிரை யாரும் அழிக்கக்கூடாது, காப்பாற்றத்தான் நமக்கு பொறுப்பு உண்டு. அந்த காப்பாற்றுதல் எவ்வளவுக்கு எவ்வளவு காப்பாற்ற முடியும் அவ்வளவுக்கு எவ்வளவு காப்பாற்றும். காப்பாற்ற முடியவில்லை என்றால் நம்முடைய கடமை மாறும். மாறாக அதை அழிப்பதற்கு நாமே தீர்மானம் செய்து அவ்வழிமுறை வகுத்து அதை அழிப்பது ஏற்கக்கூடாது, ஏற்கவே முடியாது. அது உண்மையிலேயே மனித மாண்பிற்கு புறமானது. ஆக உயிருக்கு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அந்த பொறுப்பையும் நாம் தள்ளிவிடுகிறோம். ஆக உயிரை காப்பாற்றக்கூடிய பொறுப்பை தள்ளிவிட்டோம் என்றால் இந்த ஒரு விஷயத்தில் நாளைக்கு அதை கொஞ்சமாக தள்ளி கொண்டு போவார்கள். இப்போ ஒருவருக்கு வயசு 98 ஆகிவிட்டது, அவர் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் அவரை வச்சுருக்கணும்? எதுக்காக பெரிய பாரமாக இருக்குது? சில சொல்லுவாங்களே, ஏன் பூமிக்கு பாரமாக இருக்கிறது மாதிரி. அவர் சீக்கிரம் செத்து போகிறது நல்லது. அவருக்கு ஒரு ஊசி போட்டு அவர் இருப்பதனால சமுதாயத்துக்கு ஒரு பயனும் இல்லை. இப்படிப்பட்ட உயிரையும் நீக்க பார்ப்பார்கள். அதாவது வயிற்றில் உள்ள உயிரை நீக்குவது, பிறகு அந்த சிசு கொலை என்று சொல்கிறோம், பிறகு வயதானவர்கள் சமுதாயம் ஒரு பயனில்லாமல் அவர்களும் இருந்து பிரயோசனம் இல்லை என்று இவர்கள் இது மாதிரி விரித்து கொண்டே சென்று, அதாவது வயதானவர்களையும் நாம் அவர்கள் உருக்கத்தொட்டு கவனித்து அன்புடன் கவனித்து அவர்கள் நல்ல முறையில் அவருடைய வாழ்வை முடிக்கிறோம் என்ற அந்த கருத்துக்கு மாறாக, இது பெரிய தொல்லை பிடிச்சதாக இருக்குது, பெரிய பாரமாக இருக்குது, சீக்கிரம் முடித்து விடுவோம் என்ற இந்த உலகத்திலே என்னைக்கு வந்து எது சீக்கிரம் நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தருமோ அதுபடி செய்வது, எஃபிஷியன்சின் என்று சொல்வார்கள். ஒரு குறிப்பிட்ட மதிப்பீடுகளுக்கு நாம் சாட்சியாக வாழ வேண்டும். மாறாக மதிப்பீடுகளை தள்ளிவிட்டு நம்ம எவ்வளோக்கு அளவு நல்ல சௌகரியமாக இருக்குமோ, எவ்வளோக்கு இது பயனுள்ளதாக இருக்குமோ, எவ்வளோக்கு அளவு இது ஒரு நம்மளுக்கு ஒரு நம்முடைய உலகத்தில் உள்ள முறைப்படி நம்மளுக்கு ஒரு வசதியாக இருக்குமோ என்ற அந்த ஒரு கண்ணோட்டம் வந்துவிட்டால், இந்த மாதிரி ஒரு இழிந்த நிலை, இந்த மாதிரி நினைக்கும் ஒரு தவறான போக்கும் ஏற்படுகிறது. அதையும் திருச்சபை ஏற்றுக்கொள்வதிலே. மாறாக திருச்சபை நம்மளிடம் வளர்க்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இதுதான், என்னவென்றால் மனித உயிரை அன்புடன் கரிசனன் காப்பாற்றி பணி செய்வது, அவர்கள் எவ்வளவுக்கு நாள் வாழ முடியுமோ அது வரைக்கும், ஆனால் முடிந்தவரை தான், முடியாததை நாம் சொல்வதற்கு கடமை இல்லை, முடிந்தவரை நீங்கள் செய்யுங்கள். அவ்வாறு அன்புடன் ஒரு மனித உயிரை இறுதி வரைக்கு நாம் கவனித்து வருவது நம்முடைய மனித மாண்பின் ஒரு சிறப்பாகும்.